நகர முதல்வன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் அவளை கொன்றவர்கள். பண்டைய எகிப்திய மக்கள் பூனைகளை வணங்கினர் என்கிற வரலாற்றை இயக்க பொறுப்பாளர் ஒருவரின் மூலம் அறிந்து கொண்டேன். நிர்வாக மோசடி குற்றச்சாட்டில் தண்டனை காலம் முடிவடைந்து வெளியே வந்திருந்த அந்த பொறுப்பாளர் பூனைகள் இரண்டினை வளர்க்க தொடங்கியிருந்தார். அதன் நிமித்தம் எழுந்த உரையாடலில்தான் எகிப்தில் பூனைகளுக்கு வழங்கப்பட்டிருந்த தெய்வ அந்தஸ்து குறித்தெல்லாம் கதைத்தோம். அந்த சந்திப்பிற்கு பிறகு பூனைகள் மீதும் ஒரு மரியாதை, எகிப்தியர்களின் கடவுளாவது எங்களை இந்த யுத்தத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுமென்று பூனைகளை பார்த்து கும்பிடவெல்லாம் தோன்றியது. ஆனால் எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாதென்கிற உண்மையை அதே பொறுப்பாளர் சொல்லி அனுப்பியதும் நினைவுக்கு வந்து போனது. பூனைக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஒத்து வராது. என்னுடைய தம்பிக்கு இழுப்பு நோய் இருந்ததினால் பூனை வளர்ப்பை அம்மா அறவே மறுத்து வந்தால், அதிலும் ஒரு பூனை முடியை உதிர்த்தால் 1000 பிராமணர்களை கொன்ற பாவம் என்பாள். அவளுக்கு இருந்த வைரவர் நம்பிக்கையில் வீட்டில் 5 நாய்கள் வளர்க்கப்பட்டு வந்தனர். தனி சமையல், தனி தட்டு என்று வீட்டில் எவருக்கும் வாய்க்காத வாழ்க்கை நாய்களுக்கு வாய்த்தன. பூனைகளின் எகிப்திய வரலாற்றை அம்மாவிற்கு சொன்னேன். அவள் அந்த பொறுப்பாளர் மீது நொந்தாள். தொடர்ந்து புலி பூனையை வளர்த்து போர்க்களம் தா என்று சனத்தை கேட்கப் போகுது போல என்றாள். அம்மாவிற்கு இப்படியான தேச துரோக பகிடுகள் எப்போதாவது தோன்றும். அதனை வீட்டிற்கு வருகிற போராளிகளிடம் சொல்லி சிரிப்பாள். அவர்கள் புலிக்கு பூனை வேண்டாம், புலிதான் வேண்டும் என்று சிரிப்பார்கள். நான் புலம்பெயர்ந்து வசித்து வரும் நாட்டில் ஆட்டிறைச்சிக்கு பதிலாக பூனை இறைச்சிகளை கலப்படம் செய்வதாக அதிர்ச்சி செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. எனக்கு அந்த பொறுப்பாளர் சொன்ன வரலாற்றை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. திருவான்மியூரில் வசித்து வரும் இன்னொரு அகதிக்கு தொடர்பு கொண்டேன். அவர் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் குடிமகனாகும் பாக்கியம் பெற்றவர். கிளிநொச்சியில் உள்ள சாராய கடையில் அதிக வருமானத்தை ஏற்படுத்தியவர்களுள் இவரும் ஒருவர். புலிகள் இயக்கத்தின் அனுதாபி. முள்ளி வாய்க்காலில் நிகழ்ந்த இறுதிக்கட்ட பேரழிவின் பின்னரான காலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த இவர் தற்போது தேறி வந்து கொண்டிருக்கிறார். குடிப்பதை சற்று காலமாக குறைத்திருக்கிறார். அவருக்கு தொலைபேசியில் அழைத்தேன், எடுக்கவில்லை. நீண்ட யோசனைக்கு பின்னர் பூனையை பற்றி கதைக்க சரியான ஆள் நலாயினி என்றே தோன்றியது. அவளை தொடர்பு கொண்டேன். எடுத்ததும் அழுது கொண்டே பேசினாள். லாராவுக்கு உடம்பு சுகமல்ல, 2 நாளாக ஒன்றையும் சாப்பிட மாட்டேன் என்கிறாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளுக்கு ஒன்று நடந்தால் என்னால் தாங்க முடியாது. நலாயினி, நீங்கள் அழுகிறத நிப்பாட்டுங்கோ. இப்போ ஏன் அழுகிறீள்? பூனைக்கு சுகமில்லாட்டி அது தானாய் சரியாகும். ஆனால் நீங்கள் அழுது உங்களுக்கு ஒன்றானால் ஆறு வந்து பார்ப்பினம் என்று கேட்டேன். அந்த பக்கத்தில் அழுகை நின்று போனது. அவள் ஒரு இதய நோயாளி என்பதை அதிகமாக அவளுக்கு நினைவுபடுத்துவது நான் தான். அவள் வளர்க்கும் பூனையை பூனை என்று சொன்னாலே கோபப்படுவாள். லாரா என்று சொல்லுங்கோ என்று கெஞ்சுவாள். செய்தி பார்த்தனியலா, ஆட்டிறைச்சிக்குள்ள பூனை இறைச்சியை மிக்ஸ் பண்ணுறாங்களாம். உங்களோட லாராவை கவனமாக பார்த்துக்கோங்க, நகைக்கும் துணியில் சொன்னேன். போடா விசரா, உனக்கு எப்போ பார்த்தாலும் என்ற லாரா தான் கண்ணக்கு குத்தும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்பை துண்டித்து விட்டாள். நலாயினி போராளியாக இருந்தவள் இப்போது திருச்சியில் வசித்து வருகிறாள். கடந்த காலத்தின் அதிர்வுகளால் இதயம் பலவீனமாகி இருந்தது. துணைக்கு யாருமில்லை. நோயாளியாக மருத்துவமனையில் கிடந்த பொழுது அவளை பராமரிக்கவே ஆட்கள் இல்லாதிருந்தனர். இறந்தும் போகலாம், மீளவும் வாய்ப்பிருக்கிறது என மருத்துவர்கள் சொன்னதும் எனக்குள் கிளி தொற்றி கொண்டது. நேராத கோவில் இல்லை. மதுரை மீனாட்சி அம்மனையும் சமயபுரம் மாரியம்மனையும் வேண்டிக் கொண்டேன். நல்லூர் முருகனை திருச்சியிலிருந்தே பிரார்த்தித்தேன். எப்படியாவது அவள் உயிர் பிழைக்க வேண்டுமென உள்ளுக்குள் வருந்தி அழுதேன். 3 நாட்கள் கழித்து மருத்துவர்களின் நீண்ட போராட்டத்திற்கு பயன் கிடைத்தது. நலாயினி அபாய கட்டத்திலிருந்து மீண்டிருந்தாள். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்ததன் பின்னரும் அவளுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. நேரத்திற்கு நேரம் மாத்திரையை மட்டும் விழுங்கிக் கொண்டு பட்னி கிடந்தாள். சமைப்பதற்கு கூட இயலாமல் அவளை ஆக்கியிருந்தது. படுக்கை அறையிலிருந்து மெது மெதுவாக எழும்பி சமையல் கட்டிற்கு வருவதற்கே நெஞ்சில் ரணம் படரும். பெரும்பாலும் எல்லா மரக்கறிகளையும் ஒன்றாக போட்டு குலை சோற்றை சமைப்பாள். அவள் பார்த்து வந்த வேலையை தொடர முடியாத காரணத்தினால் மருந்துகளுக்கும் பணம் இல்லாமல் போயிருந்தது. புலம்பெயர்ந்து பிரான்சில் வாழும் சிலரின் கூட்டு முயற்சியினால் அவளுக்கு வழங்கப்பட்ட ஒரு தொகை இந்திய ரூபாயில் பெரிய உதவியாக இருந்தன. ஆனாலும் அந்த உதவி தொடர்ச்சியாக கிடைக்கவில்லை. அவளுக்கு வழங்கப்பட்ட தொகையை விடவும் அதிகமான எண்ணிக்கையிலான இணையதளங்களில் அந்த செய்தி வெளியானது. நலாயினிக்கு உடம்பு சுகமாகி அவள் மீண்டு வருவதற்கு 6 மாதங்களுக்கு மேலாகின. திருச்சியில் வசித்து வரும் இன்னொரு ஈழத்தமிழ் குடும்பம் அவளுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்த போதிலும் யாருக்கும் கஷ்டத்தை வழங்கிவிடக்கூடாது என்பதால் எதனையும் வலிந்து கேட்க மாட்டாள். எப்போதாவது அவர்கள் தோசையும் சம்பளும் கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆனால் இந்த சாப்பாடு தாருங்கள் என்று அவள் கேட்கவில்லை. இப்போதும் இரவு நேரங்களில் மூச்சு திணறுவதாக சொல்லிக் கொள்வாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் அழைத்து கதைப்பதை ஒரு கடமையாக கொண்டுள்ளேன். சில காலைகளில் அவளை தொடர்பு கொண்டு உயிரோடு இருக்கிறேன் சார் என்று சொல்லிவிட்டு சிரிப்பதும் நடக்கும். ஆயுதங்களுக்கு நான் என்றுமே அஞ்சியதில்லை. ஆனால் இந்த தனிமையை என்னால் சகிக்க முடியவில்லை. வெந்து வெந்து விரியும் என்னை பதப்பதைப்புக்குள் புதைக்கிறது. யாருக்கும் வேண்டாத என்னை ஏன் தனிமை துரத்துகிறது? நிறை நிறையாக அடுக்கப்பட்ட பிணங்களின் நினைவுகளாயினும் பரவாயில்லை. இந்த பொழுதில் மூண்டெழும்பும் தனிமைக்குத்தான் முகம் கொடுக்க முடியவில்லை என்று என்னிடம் அழுது குமுறினாள். ஒரு பறவையைப் போல வாழ்க்கை காணாமல் போயிற்று. யாரிடம் முறையிடுவது? என்ன ஆறுதல் இருக்கிறது? அந்தரிப்பான காலத்தில் எதற்கும் கதியில்லை என்று சமாதானம் சொன்னேன். மாசத்தில் 2 தடவைகளாவது நலாயினியை பார்ப்பதற்காக திருச்சிக்கு சென்று வருவேன். அவளை பார்த்துவிட்டு திரும்புகையில் மனத்திடை விரியும் அரூபமான பாரம் ஆறாத ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். அந்த ஆற்றில் அன்றைக்கு அலைந்து அலைந்து அற்றுப்போகும் கேவலாக அழுது கொண்டே பேருந்தில் ஏறினேன். நலாயினிக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்று ஆசை இருக்கிறது. அவளுடைய புகைப்படங்களை நிறைய திருமண தரகர்களுக்கு அனுப்பி வைத்தேன். வளசரவாக்கத்தில் இருக்கும் பிரபல திருமண தரகர் யோகநாதனிடம் நலாயினின் புகைப்படத்தையும் குறிப்பையும் கொடுத்தேன். வெளிநாட்டு மாப்பிளை தான் வேண்டுமென்று சொன்னேன். பெண் பிள்ளை என்ன ஆக்கல் வேணாவோ அல்லது வேறையோ என்று கேட்டார். இந்த இழிவின் இறைச்சலை பொறுத்து கொண்டு அவா போராளி, கடைசி நாள் மட்டும் சண்டை பிடிச்ச ஆள், நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கோ என்றேன். யோகநாதன் யாழ்ப்பாண வைதிகவாதி, இந்த தொழிலில் கராரான ஆள், நிறைய பேருக்கு திருமணத்தை முற்றாக்கி வைத்த ராசியான புரோக்கர். யோகநாதன் மூலமாக நலாயினிக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைத்து திருமணம் நடக்குமென நம்பினேன். அது நடந்தால் பழனி கோவிலுக்கு மொட்டையடிப்பதாக நல்லூர் முருகனிடம் நேர்த்தி வைத்து கொண்டேன். எனக்கு ஒரு பூனை வாங்கி தாவன் என்று நலாயினி முகநூலில் தகவல் அனுப்பியிருந்தால் அதனை படித்ததும் கதைக்கவில்லை. நேரம் 1 மணியாக இருந்தது. காலையில் எழுந்ததும் அவளை அழைத்து உயிரோடு இருக்கிறேன் சார் என்று சொல்லிவிட்டு பூனை வாங்கித்தா என்று கேட்டாள். இதென்ன திடீரென பூனை ஆசை என்று கேட்டேன். வன்னியில் இருக்கும்பொழுது இயக்க முகாமில் தான் ஒரு பூனையை வளர்த்து வந்ததாகவும் அந்த பூனை இப்போது தனது கனவில் வருவதாகவும் சொன்னாள். நான் இடைமறித்தேன். கனவில் வரும் பூனை வன்னி பூனைதான் என்பதை எப்படி உறுதியாக சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். மியாவ் மியாவ் என்று கத்தாமல் எனது பேரை சொல்லி அழைத்தாள். நீ நம்ப மாட்டாய், மஞ்சளும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் இருந்த பூனையை நான் தூக்கி வளர்த்தேன். பிறந்து 7 நாட்களே ஆன அந்த பூனையை கிளிநொச்சியிலிருந்து அரசியல் பிரிவினரின் முகாமிலிருந்து என்னுடைய முகாமிற்கு தூக்கி கொண்டு போய் முதலில் அதற்கு பெயர் சூட்டினேன். இசை நிலா வீரச்சாவடைந்த எனது நெருக்கமான தோழியின் பெயரை பூனைக்கு சூட்டியதும் பொறுப்பாளர் என்னை நொந்து கொண்டார். ஆனாலும் நான் இசை நிலா என்றே அழைத்தேன். என்னுடைய தலையணையில் நித்திரையாகவும் என்னுடைய கோப்பையில் உண்ணவும் அது பழக்கமான நாள் வரைக்கும் சிறிய உருண்டைகளாக சூற்றை தீத்திவிட்டேன். என்னை பூனை விசரி என ஏனைய சில போராளிகள் தமக்குள் கிசுகிசுக்கும் அளவிற்கு நெருக்கமாகியிருந்தோம். அவளுடைய எந்த மியாவில் என்னுடைய பெயர் இருக்கிறதென என்னால் கண்டுபிடிக்க முடியும். நேற்றைக்கு கனவில் சொன்ன மியாவில் நான் இருந்தேன். என்னுடைய பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லி அழைத்து கொண்டே இருந்தால் இசை நிலா. அவளை நான் சண்டைக்கும் போகும்போது இன்னொரு பிள்ளையிடம் கொடுத்து விட்டு போனேன். அவளும் எனக்கு பின்னரான அணியோடு வேறொரு களத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாள். அல்லுண்டு போன கனவினைப் போல நாம் தொலைத்தவை ஏராளம். சவப்பெட்டிகள் இல்லாமல் மனிதர்கள் புதையுண்ட நிலத்தில் பூனைகளும் இறந்து நாறின, பசுக்களும் சிதைந்தன, நாய்களும் புழுத்தன, ஆயுதங்களின் ஊளை எல்லாவற்றையும் தின்று சிரித்து விட்டது என்றால், அதன் பின்னர் எங்களுக்குள் உருவான அமைதி எங்கிருந்து தோய்ந்து இறங்கியது என்று தெரியவில்லை. மீண்டும் கேட்டால், நீ எனக்கு ஒரு பூனை வாங்கித்தா? நான் சரி என்று சொல்லி தொடர்பை துண்டித்தேன். உள்ளூர் நண்பர் ஒருவரிடம் பூனை வாங்க வேண்டும் என்று சொன்னேன். நடுத்தரமான விலையில் இருந்தால் போதும் என்று சொன்னேன். நானும் நண்பரும் பூனைகளை விற்பனை செய்யும் வீடொன்றிற்கு சென்றோம். அங்கே நிறைய வகையான நாய்களும் பூனைகளும் இருந்தன. அந்த வீட்டில் எப்படி மனிதர்கள் வசிக்கிறார்கள் என்ற குழப்பம் வேறு, விலங்குகளின் நெடில் நாற்றம். ஒரு வகை நாய் குறைக்கையில் அதன் எச்சில் எம்மை நோக்கி பறக்கிறது. அவர் வீட்டிற்குள் கூட்டிக் கொண்டு போய் கூண்டிற்குள் இருக்கும் பூனைகளை காண்பித்தார். ஒவ்வொரு பூனைக்கும் ஆயிரக்கணக்கில் விலை இருந்தது. அடுத்த வாரத்தில் வருகிறோம் என சொல்லிவிட்டு வெளியேறினோம். உங்களுக்கு ஒரு நாட்டு பூனைக்குட்டியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என நண்பர் கொடுத்த உத்தரவாதம் எந்த பிசகம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது. அதனை திருச்சிக்கு சென்று நலாயனிடம் கொடுத்தேன். இந்த பெண் பூனை சாம்பல் நிறத்தில் இருந்தது. புருவங்களில் மெல்லிய துளியில் வெள்ளை நிறம் இருந்தது. அவள் அந்த பூனைக்குட்டியை தனது மடியில் போட்டு வைத்து கொண்டு லாரா என்று அழைத்தாள். இதென்ன பெயர் லாரா என்று கேட்டதும், மால்கம் எக்ஸின் தோழி ஒருத்தியின் பெயர் என்றாள். புரோக்கர்மாரிடம் புகைப்படமும் குறிப்பும் கொடுத்ததன் பிறகு ஏதேனும் தகவல் வந்ததா என்று கேட்டாள். இதுவரை எதுவும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக வரும் என்று சொன்னேன். நலாயினி அதனை பொருட்படுத்தாமல் பூனையை தடவி கொடுத்தாள். கண்கள் கலங்கினாள். கண்ணீரை துடைத்து கொண்டு பூனையைப் போல மியாவ் என்றாள். அத்தனை சின்னஞ்சிறிய லாரா உடனடியாக மியாவ் என்று கத்தி அவள் முகத்தை தனது நகம் வளராத கைகளால் தடவத் தொடங்கிற்று. புரோக்கர் யோகநாதனிடமிருந்து தொடர்பு வந்தது. எடுத்து கதைத்தேன். தம்பி, சுவிஸில் இருக்கிற ஒரு முல்லைத்தீவு பெடியனோட குறிப்பு நீங்கள் தந்ததுக்கு பொருந்தது. கேட்கிறன் என்று குறை நினைக்க வேண்டாம். இந்த பிள்ளை என்ன ஆட்கள் என்று சொன்னியல் என்றால் எனக்கு வசதியாய் இருக்கும். நீங்கள் போராளி, இயக்கம், தியாகி, தேசத்ரோகி, மாமனிதர், தோழர், இப்படி என்னத்தை சொன்னாலும் கல்யாண விஷயத்தில் சாதி முக்கியமாக இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவன் அதைத்தான் கேட்கிறான். நான் என்ன செய்யட்டும்? என்னை கோபிக்காத தம்பி என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்து விட்டார். நலாயினி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தால் லாரா தனது வாளை அசைத்தவாறு பாலினை குடித்து கொண்டிருந்தாள். நலாயினிக்கு சொல்லாமலே சென்னைக்கு வந்தேன். அவள் அழைத்தும் எடுத்து கதைக்க இயலவில்லை. அவமானம் அழுத்தி உரசி கொண்டிருந்தது. மூச்சு இறுகியது. போராளிக்கும் சாதி வேண்டும் என்கிற அந்த குரலை ஒரு துப்பாக்கி விசையினால் சம்ஹாரம் செய்ய வேண்டும் போல் இருந்தது. அந்த மனநோயாளிகளை பின்மண்டையில் சம்மட்டியால் அடிக்க வேண்டும் என்று நெஞ்சம் கொதித்தது. நேராக யோகநாதனை சந்தித்தேன். நான் என்ன செய்வது தம்பி? யார் என்றாலும் சாதி கேட்பார்கள் என்று ஒரே பதிலாக சொல்லி முடித்தார். நான் சொன்னேன் தானே, போராளியாக இருந்த என்னை மாதிரி பிள்ளைகளை கல்யாணம் செய்ய ஆர்தான் முன்னுக்கு வருவினம்? வெளிநாட்டில் நானும் இயக்கம் என்று சொல்லி புகலிட கோரிக்கையை முன்வைத்து எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்டு எல்லோரும் அவரவர் சுக வாழ்க்கையை வாழ்வினம். எல்லோரும் இயக்கத்தோட துவக்குக்குத்தான் பயந்து போய் நடிச்சவே இப்போ எல்லா வெறியும் தலை நீட்டி படம் எடுக்குது. நீ இனிமேல் எனக்கு கல்யாணம் பார்க்கறதை கைவிடு. இறந்து பெறுகிற எதையும் என்னால் ஏற்க முடியாது. நிலத்தில் விதைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் வெட்கி தலை குனிந்து பூமிக்குள் இன்னும் ஆழமாக உட்சென்று தமது உடல்களை மறைத்து கொள்ளும் ரூபம் எனக்குள் தோன்றி நிலைத்து மெதுமெதுவாய் மறைந்தது. தமிழினம் தாகம் சாதியே தடாகம் என்று கூக்குரலிட்டு கூவினேன். தொலைக்காட்சியில் பூனை இறைச்சி கடையை நடத்தி வரும் சிலரை காவல்துறை கைது செய்திருக்கும் செய்திகள் ஓடிய வண்ணம் இருந்தன. கோபத்தில் தொடர்பினை துண்டித்த நலாயினி மீண்டும் அழைத்தாள். மன்னித்துக்கொள், நீ லாராவை பற்றி இப்படி சொன்னதால் கோபித்து விட்டேன் என்றாள். அதெல்லாம் பரவாயில்லை. உங்களுக்கு இந்த பூனை பற்றிய வரலாறு தெரியுமா? அதனை சொல்லத்தான் உண்மையிலேயே எடுத்தேன். பூனை பற்றிய வரலாறா? எந்த பூனை பற்றியது? பூனை இனம் பற்றிய ஒரு வரலாறு. இல்லையே, என்ன? பண்டைய எகிப்தியர்கள் பூனையை தெய்வமாக கருதினராம். பெண்ணின் உடலோடு பூனையின் தலை கொண்ட உருவத்தினை அவர்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். 6000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பூனைகள் பதப்படுத்தப்பட்ட நிலையில் எகிப்தில் கடந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. பூனைகளுக்கு தனிமைத்தான் பிடிக்கும் என்றும் சொல்கிறார்கள். வன்னியில் ஒரு பூனையை தூக்கி வளர்த்த புலிக்கு பூனையோட இந்த வரலாறு தெரியாமல் இருப்பதை ஆச்சரியம் என்றேன். அந்த பகிடியை விளங்கிக் கொண்டு நாலாயினி சிரித்தாள். பிறகு நிறைய விடயங்களை பற்றி கதைத்து முடித்துவிட்டு தொடர்பை துண்டித்தோம். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் நலாயினியின் முகநூலில் இப்படி ஒரு பதிவினை பார்த்தேன். நேற்றைக்கு ஒரு நண்பனிடம் கதைத்து கொண்டிருந்தேன். பூனைகள் பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். எந்த பூனைகள் பற்றி என்றேன். பூனை இனம் பற்றியது என்றான். பண்டைய எகிப்தில் பூனைகள் தெய்வங்களாக வழிபட்டிருப்பதாகவும் வீட்டில் பூனைகள் இருந்தால் ஆண்கள் தங்கள் புருவத்தை மழித்து துக்கம் அனுசரித்தனர் எனவும் வரலாற்றை சொன்னான். தமிழீழ போராளியாக இருந்ததை பார்க்கிலும் ஒரு எகிப்திய பூனையாக ஆகியிருக்கலாம் என இந்த பிறவியை கடிந்தேன். அல்லற்பட்டு இரத்த சேற்றில் நின்று களமாடி போராடியவர்களை திருமணம் செய்து கொள்ள சாதி கேட்கும் வீர வரலாற்றின் புலம்பெயர் கொடிகளுக்கு திசையற்ற திசையிலிருந்து கண்ணீரால் சபிக்கிறேன். நீங்கள் நூற்றாண்டுக்கும் நூற்றாண்டு அகதியாகவே அலைவீர். உங்கள் புருவங்களை மழித்து துக்கம் அனுசரியுங்கள். உங்கள் இழி மனதை பூமிக்கும் தெரியாதபடி எரியூட்டி புதையுங்கள். இல்லையேல் எஞ்சியிருக்கும் ஒரு பிடி மண்ணுமற்று போய்விடுவோம். நான் இக்கணத்திலிருந்து பண்டைய எகிப்திய பூனை. லாரா இசை நிலாவைப் போல மியாவுகளில் நலாயினியை அழைத்து கொண்டே இருந்தால் எந்த மியாவுகளுக்கும் கண் விழிக்க முடியாதபடி அவள் படுக்கையில் கிடந்தால் தத்தளிக்கும் தீராத பாடலைப் போல முற்று பெற்றாள். அவள் இறுதி மூச்சின் சொல் வரலாற்றில் கலந்துவிட்டது. போர்த்துவதற்கு கொடியும் இல்லை, வான் நோக்கி பாய தோட்டாக்களும் இல்லை, மேனியில் போட்டு அட ஒரு பிடி சொந்த மண்ணும் இல்லை. வெட்கமாயிருக்கிறது நலா. வீர வணக்கம். அகர முதல்வன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் அவளை கொன்றவர்கள்.